நீர் ஓட்டத்துக்குள் தான் இது நிலைத்திருக்கிறது. நன்மை காயத்ரி மந்திரம் சூரியன் என்று சொன்னது. சூரியன் என்பது நம் உடலுக்குள் சூரியன். குருச்சேத்திரம் என்பது நம் உடலுக்கும் தானே. நாம் எடுத்துக்கொண்ட உணவு அனைத்தும் இந்த குருவான நிலைகள் கொண்டு அது வளர்த்துக்கொண்ட நிலைகள். நாம் எதை எடுக்கின்றோமோ அந்த நிலைக்கொப்ப ஞானத்தை உருவாக்கி அவன் உபதேசிக்கும் உணவின் நிலைகள் தான் குருவுடன் அணுகி நம்மளுக்கு எப்போது துன்பம் வருகின்றதோ அவனை நினைக்கும் போது அந்த ஆற்றமைக்க சக்தியை நமக்குள் உருவனை செய்கின்றான். இதான் கீதா உபதேசத்தை நிலையில் கொண்டு அன்று கண்ணன் சொன்னது. என்னன்னா, நாம் கண்ணிலே பார்க்கப்படும் போது பிறர் செய்யும் தவறே அங்கே நாம் உணர்கின்றது. அந்த உணர்ச்சி நிறைவு கொண்டு அவன் நிலைகளே என்னை இயக்குகின்றது. அவை என்னையை நான் காக்க வேண்டும் என்றால் அவருடைய உணர்வுகள் என் உடலுக்குள் சென்று தீய விளைவுகள் உருவாகாதபடி தடைப்படுத்த வேண்டும். இந்த தடைப்படுத்தும் நிலைகளுக்குத்தான் அந்த கீதா உபதேசத்தை அன்று காட்டினோம். காரணம், ஓம் இந்த உணர்வு உணர்ச்சி நிறை ஓங்காரமாக வானை நோக்கி ஊறுகின்றான். ஆக இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய பல எண்ணறைகளை அடக்கி அந்த ஓம் என்ற நாதத்தை உயிருடன் சூரியை ஏற்றி இந்த உணர்வு எனந்தான் கண்ணன். இங்கே இவர்களை பார்க்கும்போது இந்த நிலை ஆகின்றது. இந்த உடலுக்கு குருவான உணர்வின் தன்மை கொண்டு அங்கே ஏகி அந்த ஓம் என்ற உணர்வின் தன்மை ஓங்காரத்தை செலுத்தி மனித உடலுக்குள் சிற்றறையை அமைச்சு இந்த உணர்வின் எண்ணத்தை ஓங்கி செலுத்தி மெய் உணர்வை ஊற்றியால் மகிழ்ச்சியின் அருணை நான் பெற வேண்டும் என்று விண்ணை நோக்கி ஏகி அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மையை அந்த மெய்குடியை தரப்புள் சேர்த்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு எங்கே என்னை தாக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அந்த எண்ணத்தை அங்கே வீழ்த்த வேண்டும். இந்த அன்பு கொண்டு அல்ல, இவன் புறத்தால காட்டும் இந்த அன்பை எய்து அவன் உடலை வீழ்த்துவது அல்ல. அந்த உடலை வீழ்த்த வேண்டும் அந்த உடலுக்குள் நின்று இந்த உணவை இயக்கியதை அந்த உணவின் நிறைய ஆற்றமிக்க நிலையை அங்கே வீழ்த்தி அவனை நல்லவனாக்க வேண்டும். இந்தால் குரு எனக்கு உபதேசித்தார். குருவை எதிரியின் பக்கம் இருந்து அந்த விஷயத்தின் தன்மை சிக்கிய பின் ஆனால் குருவாவை கட்டப்பட்ட அந்த மெய்வுணரி சக்தியை எப்படி நீக்குவது? அவர் குருக்குள் தன்னை அறியாது வந்தாலும் அந்த குருவின் நிலையை அவர் அறியாது எனந்தால் அந்த பாசத்தின் மறைவு கொண்டு நான் வசிக்கும் போது குரு என்ற நிலை மரியாதை, இங்கு சகோதரர் என்ற மரியாதை. ஆனால் அவர் செய்வது ஒரு தவறு. ஆனால் எனக்குள் இருக்கக்கூடிய வலிமை கொண்டு அவரை வீழ்த்திவிட்டால் நான் யாருக்காக இங்கு வாழ்கிறேன் என்ற இந்த உணர்வின் சோகங்கள் இங்கே தூண்டும் போது ஆக தீயதை நம் வளர்விடும் நிலையும் அது நல்லதை காக்கும் திறன் நிலைக்கின்றது. மனித வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட இந்த பாசத்தின் எல்லைகள் எல்லை கடந்து செல்லும் போது அது நம்மால் வீழ்த்தும் நிலை அது பலன் இழந்து நம்மையே எழுத்தி விடுகின்றது. இத்தகைய நிலையை தான் அர்ஜுனன். அர்ஜுனன் என்பது சகல வன்மை கொண்ட இந்த உணவின் நிலைக்கொண்டு தன் உயிரான நிலைகள் கீழே உபதேசிக்கும் போது நீ எங்கே எடுத்தாலும் என்னிடந்தான் நீ வருகின்றான். ஆக எதை நினைத்தாலும் அந்த கண்ணின் வழிகொண்டுதான் அறிய முடியும். நீ எதை செய்தாலும் அதன் உணர்வு உண்டான இந்த உடலை விளைகின்றது. நீ எதை நினைக்கின்ற அறிவின் நிலைகள் யார் எதை செய்தாலும் என் இடையே வந்து சேர என்னின் நிலையை அது அறிவ என்ற இந்த கண்ணின் உபதேசம் கண்ணனுடைய நிலைகள் கொண்டு ஆக நினைவுகள் என்ன ஆகின்றது? அந்த கண்ணன் தனியை தெரிகிறார். அவர் அறியாத நிலைகள் அங்கே இருக்கின்றது. ஆகவே நெய்வழியின் தடரை அவர் எடுக்கும் உணர்ச்சியில் இந்த உடலை ஆட்டி படைக்காதபடி இந்த கண்ணின் நிலையை அவருடன் ஒன்றி கண்ணா என்று நாம் எண்ணும் போது இந்த கண்ணின் நிலைகள் உயிருடன் எண்ணி நாம் நிலையை இங்கே செலுத்தி நமக்குள் ஈட்டிய ஊட்டிக் கொண்டிருக்கும் குருவான உயிருடன் அங்கே வேண்டுவது அந்த குருச்சேத்திரப்படுங்கள். ஆக அங்கு அவர்கள் எண்ணும் இந்த உணர்வு நாம் சுவாசித்து உயிரான குருவுடன் பட்டுதான் அதை நான் அறிய முடிகின்றது. ஆக அவருடைய உணவின் தன்னை இங்கே செல்லாதபடி ஈஸ்வரா இந்த உணவின் தன்னை குருவை ஏங்கி அந்த மெய்வொழியை பெற வேண்டும் என்று ஆற்றல் மிக்க சக்தி கூட்டும் போது அந்த உணவின் தன்மை தான் எனக்குள் ஒழுகூட்டி என் நினைவின் என் அலைகளை என் அவர் என் அலைகளை அவருடைய கண்ணின் உணவின் அறையும் அது இயக்கத்தின் தொடரும் உடலுடன் உணர்வு கொண்டும் நாம் உணர்வாக தோன்றியிருக்கிறோம். ஏங்கிய நிலையை கொண்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை கண்ணில்லாத போது பார்க்க வேண்டும் உணர்ச்சி உண்டி அந்த உணவின் நிலையில் கொண்டு இந்த உடலுக்குள் கண் இல்லாத பொழிவுக்குள் தொடர்ந்து விளைந்ததால் ஒவ்வொன்றும் காக்கும் உணர்வு கொண்டு தான் சுவாசித்த உணர்வு கொண்டு அனைத்தும் அறிந்துணர்ந்து செயல்படும் ஆற்றல் மிக்க எண்ணறைகளாக மனிதர்களாக நாம் திறந்தனால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நிலையை அன்று உணர்த்தினார். அதனாலே இதையெல்லாம் நாம் மனித வாழ்க்கையில எல்லாவற்றையும் இன்று சூரியன் எப்படி மற்ற கோள்குண்டிய நிலைகளை அது மாற்றுகின்றதோ இதை போன்றுதான் நாம் இங்கே இருக்கக்கூடிய நிலைகளை எண்ணும் போது இந்த பிரம்மம் என்ற நிலையை காயத்ரி என்ற நிலையும் நமக்குள் நாம் எதை காயத்ரியாக உண்மையாக ஆக்க வேண்டும் அதை நாம் இந்த பூமியிலிருந்து இந்த உணர்வு அனைத்தும் விடுபட்டு உணர்வு ஒளிசீரமாக சென்றவர்கள் அவர்கள் பேச்சும் மூச்சும் இந்த சூரியன் காந்த அலைகளால் கவர்ந்து நமது பூமியிலே சுழன்று கொண்டுதான் இருக்கின்றது. அதை கவரும் ஆற்றல் சாதாரண மனிதனுக்கு இல்லை. ஆனால் அதை கவர வேண்டும் என்றால் அந்த ஞானிகள் காட்டிய அந்த அருள்வழிப்படி அந்த உணர்வை சிறிதளவாது ஏற்று அந்த உணர்வின் தன்மை வளர்த்து அந்த ஆற்றல் மிக்க சக்தியை தான் பெற்று தன் உணர்வுடன் கலந்து அது வழியச் செய்து வாக்கின் உணர்வாக அங்கு பதியச் செய்து அந்த உணர்வின் நிலையை தூண்டச் செய்து அதற்கு அந்த காந்த புலன் நிலையில் கூட்டி அதனின் வலுவை கூட்டி அந்த கூட்டிய பின்தான் அந்த ஞானியின் அருளை நாம் கவரும் சக்தி சாதாரண மனிதனுக்கு. இரண்டாம் சிறீகனின் நிலையை தான் எதனுடைய நிலைகள் வற்றிருக்கின்றோம் அதற்கு தகுந்த காந்த சக்தியினுடைய தொடர்கொண்டுதான் வலிமையின் ஆற்றல் பெறுகின்றது. நாம் சாதாரண மனிதர்கள் நாம் மற்றவர்களுக்கோ கூடி பேசும் உழவும் போது என்னை ஒருவர் திட்டியிருப்பார், அதை நினைக்கூட்டணும் ஆத்திரம் வருகின்றது. எனக்கு தொல்லை கொடுத்திருப்பார், அதை எண்ணி உடனே வேதனை வருகின்றது. இது போன்று நாம் ஒவ்வொருடன் பதிவு செய்த இந்த எண்ண செல்களை நாம் நினைப்படுத்தும் போது அந்த உணர்வு நாம் சுவாசிக்கப்பட்டு நாம் வயிறறை அந்த ஆகாரம் செய்து சாப்பிட்டிருந்தாலும் வேதனைப்பட்ட உணர்வு நாம் சுவாசிக்கும் போது நாம் சாப்பிட்டு எவ்வளவு உடல் உழைத்து உடல் தேர வேண்டும் என்று நாம் உட்கொண்டிருந்தாலும் வேதனையான உணர்வு நாம் சுவாசிக்கும் போது உணவின் நில அறைகள் நாம் சுவாசித்த உணர்வுகள் அந்த விஷயத்தின் தன்மை வடித்து நம் ஆகாரத்துடன் கலக்கப்படும் போது அன்றைய தினம் வைத்தபடி நாம் எடுத்துக்கொண்ட உணவின் சக்தி எப்படியும் திறன் இந்த குடலுக்கு செயலடைக்கின்றன. ஏனென்றால் நாம் எப்படி வாயு கொடுக்கும் நாம் காலத்தை போடும்போது அடுத்த உணவு நிலையை நாம் சுவாசிக்க முடியாத தன்மை ஏற்படுகின்றதோ இதை போன்றுதான் குடலுக்குள் உணர்ச்சி தூண்டும் நிலைகள் அது சுருங்கி தனக்கு ரசத்தை பொழியும் தடவை அந்த குடல் சுருங்கும் போது வேதனை ஊட்டு நிலைகள் வரும்போது நாம் உட்கொண்ட ஆகாரத்தை அது புளியும் திறன் இறக்கின்றன. இவ்வாறு புளியின் திறன் இருக்கும்போது நாம் எவ்வளவு பெரிய ஆகாரத்தை நாம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த சத்தின் தன்மையை நாம் தரக்கூடிய தகுதியை இழந்து விடுகிறோம். ஆனால் நம்மளால் கூட அந்த வேதனை உணர்வு நஞ்சாக மாறி அடுத்த களம் என்கண் கைகால் படைச்சல் இதுகொண்ட தீய விளைவுகள் உருவாக்கும் அந்த நிலைகளை உருவாற்றி வருகிறது. இதை நாம் அறியாமலே ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நம்மளை மாற்றுகின்றது. இதை போல ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதனை மாற்றியது என்றால் ஒரு மரணம் அசுரத்தன்மை கொண்ட ஒரு மனிதன். ஆனால் வான்மீகன் அந்த வான்மீகனுடைய தத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அவன் மற்ற உயிரினங்களை பதியிட்டு அந்த உணவின் நிலைகளை அவர் ரசித்து அதற்கு உட்கொண்டு வந்தவன். ஆக இதை போல பிறர் பொருள் கொண்டு சென்றாலும் அவன் இறக்கமற்ற நிலையில் அவனை தாக்கி அந்த பொருளை தனக்குள் நேற்றி தன் உணவின் நிலையில் வாழ்ந்து வந்தவன் அவன். ஆக இவ்வளவு அறக்கு குணம் படைத்தவனுக்கு இந்த வான்மீகி இந்த ராமயணத்தை எழுதினான் என்றால் விண்ணுலகின் ஆற்றல் இவனுக்கு எப்படி கிடைத்தது, இந்த ஆற்றல் மிக்க இவனுக்கு சக்தி கிடைத்தவர்களை துணை என்ன என்ற நிலையில் நாம் அறிந்து கொண்டால் இது நாம் அதுவும் சந்தர்ப்பம் தான். எப்படி இன்னைக்கு ஒரு புழு அதனுடைய சந்தர்ப்பம் புழு தான் உட்கொண்டிருக்கும் போது குழவி இதை சந்தர்ப்பத்தால தூக்கி இந்த உணவு நிலையில் வரும்போது அது குழவியாக மாறுகிறது. ஆக இந்த உணவு சக்தி இதை போலதான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இன்று உதாரணமாக ஒரு கண் இல்லாத ஒரு புழுவை ஒரு குருவி அது கொத்தி சாப்பிட்டார். ஆனால் குருவி இந்த ஆகாரத்தை கொத்தி சாப்பிடுகின்றது ஒரு விட்டில் பூச்சி. அந்த விட்டில் பூச்சி இதை பார்த்த உடனே பயந்து ஓடுகின்றது. ஆனால் பயந்து ஓடினாலும் விடாப்புலியாக இது கொத்துகின்றது. கொத்தும் போது தனக்குள் வேதனையாகின்றது. ஆக இதனிடம் விடுபடுவதற்கு இந்த குருவியை தாக்கும் உணர்ச்சிகள் வந்துகின்றது. ஆனால் குருவி தன் பசியின் இயக்கத்தாலே தன் பசி கிடைச்சிருந்த ஆனந்த நிலைகள் தனக்குள் வளர்க்கின்றது. இந்த இருநிறை போருக்குள் இந்த உணர்வு நிலைகள் மோதும் போது அதற்குள் இந்த விட்டில் பூச்சியின் உயிராத்மா அது பிரிகின்றது. ஆனால் அதே சமயம் உடலுடன் உள்ள குருவியின் நிலைகள் அந்த உணர்வுக்குள் இந்த உயிராத்மா அவர் கலந்து கொள்கின்றது. ஆனால் விட்டியின் உயிராத்மா இது தான் வளர வேண்டும் என்று உணர்ச்சியுடன் கலந்து இது உடலுடன் ஐக்கியமாகி இது வளர்த்து கொண்ட சத்தை இந்த உயிராத்மா தனக்குள் வளர்த்து இந்த குருவியின் உடல் பெறும் உணர்வின் பொறிகளை இந்த உயிராத்மாக்குள் வளரச் செய்ய தொடர்ந்து விடுகின்றது. ஆனாலும் இந்த வெற்றி பூச்சின் சத்து இதன் உடலுக்குள் சேர்த்து இது ஆகாரமாக மாற்றி இதனின் தன்மை கொண்டு இதற்குள் வளர்கின்றது. இதை போன்றுதான் இதை போல தன் விளைவின் தன்மை விளைகின்றது. ஒரு தவளை மற்ற வண்டுகளை விழுங்குகின்றது. ஆனால் வண்டுகளுக்கு சிறகுகள் உண்டு. இதன் வாயிலே சிக்கும் போது இது தப்பிக்கும் நிலை வருகின்றது. ஆனால் தப்பித்து சென்றால் இந்த வேதனை கொண்ட நிலைகள் ஒரு வண்டு தப்பி சென்று விட்டால் இந்த வேதனையான உணர்வுகள் இதற்குள் சுவாசித்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு இது தாக்கி செல்லும் இந்த உணர்வின் வேதங்கள் கூடி இந்த உணர்வின் நிலையை கொண்டு அந்த வண்டின் உயிராத்மாக்கு விளைந்து அந்த வேதனை கொண்ட விஷயத்தின் தன்மை அதிகமாக சுரக்கப்பட்டு அது உயிராத்மாவை சேர்ந்து அடுத்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் தேளாக அதனுடைய ரூபம் தரும். ஆனால் அதே சமயம் இதே வண்டு இந்த தவளையின் வாயிலே சிக்கும் போது இது சிறகுகள் எப்படி மறைச்சிருக்கின்றதோ இதை போல உணர்வின் பொறிகள் இதற்குள் தசைக்குள் சேர்கின்றது. ஆனால் வண்டின் உயிராத்மா அந்த தவளையின் இருப்புக்குள் செல்கின்றது. ஆனால் அதை இதை எப்படி முதல்ல சொல்லணும் இதே மாதிரி அதனுடைய உணர்வை தனக்குள் எடுத்துவோம் அதனுடைய சத்தை எடுத்து தவளையாக பறக்கின்றது. இப்படி பல தவளைகளை விழுங்க எண்ணிய பாம்போ தன் விஷத்தின் தன்மையை அது கொட்டி இதை பலவீனப்படுத்தி இதனுடைய முழு உயிரணுக்குள் விஷத்தின் தன்மை தான் கடந்து தனது ஆகாரமாக சேர்த்து அந்த உணவின் தன்மையை தன் உடலாக மாற்றிக் கொள்கின்றது. தவளையின் திசைகள் அது எத்தனை தவளையுடைய நிலைகள் அது எத்தனை விதமான வண்டுகளை சுவைத்ததோ இதற்குள் சேர்த்துக் கொண்ட அதனுடைய உயிராத்மாக்கள் அதனுடைய உணவுடைய நிலைகள் கலந்து இதனுடைய திசைகளுக்குள் சேர்கின்றது. ஆனால் தவளையுடைய உயிராத்மா பாம்பாக பிறக்கின்றது. பாம்புக்குள் சென்ற இந்த தவளின் தசைகள், இது சிறகம் அளித்த செல்களாக அது வளைத்துக் கொண்ட இந்த நிலைகள், இந்த பாம்பு இறந்த பெண் பாம்பின் நிலைகள் சென்று பெரும் பருந்தாக சேருகிறது. அந்த பருந்தாக வரும்போது இந்த தவளைக்குள் தன் விஷத்தை எப்படி செலுத்தியதோ இதை போலதான் அந்த உணவின் நிலைகள் கொண்டு பறந்து தன் பருந்துக்குள் இருக்கக்கூடிய விஷம் மீண்டும் இந்த பருந்தை கண்டால் பாம்பு நடுங்குது. ஏனென்றால் அந்த விஷத்தின் தன்மை கொண்டும் அந்த கூறிய அலைகள் வந்தவுடனே தன்னை குத்திவிடும் என்று இந்த எதிர்நிலைகள் கொண்டும் அதை கண்டாலும் இது நகர்ந்து செல்கிறது. இதை போன்றுதான் இயற்கை நிலைகள் கொண்டும் பல வேதனைகள் அனுபவித்து இந்த உயிருடன் ஒன்றியை நாம் இப்போது நாம் வந்திருக்கிறோம். மனிதனாக இந்த நிலையைத்தான் ஒவ்வொரு நிலையிலும் நாம் எத்தனையோ போர் முறைகளை நாம் செய்து அதான் மகாபாரதத்திலே வியூகத்தின் தத்துவத்தை நமக்குள் அமைத்து அந்த ஒவ்வொரு உடலுக்குள் ஒன்றுக்குள் ஒன்று இப்போ புலி மானை தாக்குது என்றால் அந்த மானின் தத்துவம் அது சாந்தமானது, புலியின் வேகமோ கடினமானது. ஆனால் இதை விழுங்க வேண்டும் என்று எண்ணி இதனுடைய வலிவு கொண்டு தாக்குகின்றது. தாக்கிய நிலைகள் கொண்டு இதனுடன் விழுந்து விடுபட நினைகின்றது. ஆனால் மானும் உயிராத்மா அந்த புலியின் உடலுக்குள் சென்றவுடனே புலியின் உடலை தொழும் வருகின்றது. ஏனென்றால் பெரும் வியூகத்துக்குள் ஊடுருவி அதனின் வலுவையை தான் கண்டான் என்று மகாபாரதத்தில் தத்துவம் உண்டு. இதைப் போலதான் எந்த வியூகத்துக்குள் சென்றாலும் இந்த உணரும் வேகத்துடன் அதற்குள் கலந்து அதனின் உடலாக பெறுகின்றது. ஆனால் மானின் சக்தி சாந்தம் இதனுடன் கலக்கப்படும்போது அது வலுவின் மனைவி தன் வீரியத்தன்மை ஒரு மாவுடன் காரத்தை கலக்கப்படும்போது காரத்தின் செயல் இழந்து ஆனால் இதனுடன் கலந்து சுவை மிக்கதாக இருந்தது. ஆக இது சுவையற்ற நிலை இருப்பதை சுவையுடன் உணர்ச்சியில் தூண்டும் உணர்வுடும் நிலையாக இப்படித்தான் உருமாறி வந்ததே மகாபாரத போர் என்றது. மகாபாரதம் வந்து பூமிக்குள் விளைந்த அனைத்து சத்தும் மற்ற தாவர இனங்களாக அது ஒன்றுடன் ஒன்று ஒரு வேப்ப மரத்தின் கசத்தை ஆனால் ஒரு அணு எடுத்துக்கொண்டால் அந்த அணுவின் சக்தி அணுவாக படரப்படும் போது இன்னொரு இழுப்பு மரத்தின் சத்தை அதை எடுத்துக்கொண்ட ஒரு அணு ரெண்டும் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது இந்த மோதியின் நிலைகள் கொண்டு அவன் கலந்து தோற்பான சத்து இருகும் நிலை, கசத்தின் சத்தை விரிவடையும் நிலை, விழித்தழும் நிலை. ஆக ஒரு வெப்பகாந்தம் இப்போது வெப்பமரத்தின் கசத்தை காந்தம் கலந்து கொள்கின்றது. ஆனால் அதனுடன் இணைந்து வெப்பத்துடன் மோதுவனை வெப்பமாகின்றது. ஆனால் இதனுடன் இணைந்து அது அதனுடன் மனமாக வெளிப்படும் செயலாகிறது. இணையும் சந்தர்ப்பம் பிரம்மா, அதனுடன் இணைந்து மனத்தை வெளிப்படுத்தும் போது ஞானம் சரஸ்வதி, பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. ஆனால் அதே சமயம் ஒரு அணுவின் தன்மை காந்தம் ஒரு மலம், வெப்பம் இரண்டாவது மலம், மூன்றாவது உணர்வு ஒரு மலம், மும்மலம் மும் உணர்வு மும் சக்தி என்ற இந்த உணவின் தன்மையை அந்த விஞ்ஞானிகள் காட்டி இப்படி ஒன்றுக்குள் ஒன்று மோதும் இந்த சந்தர்ப்பம் இதை விழுங்கி அது ஆற்றலின் தன்மை கொண்டு அதனுடன் ஐக்கியமாகி அந்த அணுவின் அலையாக அந்த குணத்தின் அணுவாக அது அலையாக செல்லுகின்றது. இதை போல இழுப்ப மரத்தின் கசத்தை எடுத்துக்கொண்ட இந்த அணு இது ரெண்டும் காந்தமும் காந்தமும் மோதும் போது காந்தமும் ரெண்டும் உண்டாகின்றது. ஆனால் அதே சமயம் அதற்குள் இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாகின்றது. இவ் இரு பொருளுடைய நேரையை சேர்க்கும் போது வெப்பத்தாலே இருகும் தன்மை கொண்ட அந்த இழுப்ப தவர்ப்பு உள்பக்கம் இருகியும் புறநிலை கசப்பு ஒமட்டல், நாம் சாத்தா கசப்பு சாத்தால் எப்படி ஒமட்டலாகும், இந்த வெப்பத்துக்குள் வெளிவந்து இதனுடன் இணைந்து ரம்பம் போன்ற பற்களை போட்டும் நிலைகள் அது பெறுகின்றது. கொஞ்சம் இதெல்லாம் நாம் தெரிஞ்சு வைத்து அது மோதி அது எப்படி ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு புது அணுவின் தன்மையை அடைகின்றது. இதே போலதான் பல ஆயிரம் செடிகளின் தன்மைகள் உணர்வுகள் ஒன்று சேர்த்து காந்தங்கள் ஆகும்போது ஆயிரம் காந்தத்தின் பவரும் ஆயிர விதமான உணவின் சத்துகள் ஒன்றாக கலந்து அந்த உணவின் ஆற்றல் மிக்க நிலைகள் ஈர்க்கும் சக்தியும் அது வெப்பத்தால் உருவாக்கும் சக்தியும் ஒரு அணுவின் தரம் தரும்போது புவியின் ஈர்ப்புக்குள் பட்டத்தில் அந்த புவி ஈர்ப்புக்குள் இதனுடைய காந்த தொடர்கொண்டு தனக்குள் அமைத்துக் கொண்ட அந்த உணவின் சக்தியை காற்றலை பரகிற போது தன் சிற்றாலைகளாக தனக்குள் கவர்ந்து அந்த உணரும் சக்தியாக இன்று நாம் பார்க்கிறோம் அல்லவா பல மரம் செடி கொடிகள் இதை போன்ற தாவர என வித்துகளாக தனக்கு உணவின் தன்மை அது விளைந்து தன் ஆற்றலின் சக்தியை பெருகி அந்த உணர்வு பொருள்களுக்கொப்ப மரத்தின் ரூபமாகி அந்த உணவின் சக்தியை தனக்குள் வடித்து அது வித்தாகின்றது. ஆக வித்தாகி தன் இனத்தின் தன்மை பெருக்குகின்றது. இதே போன்றுதான் நாம் மனித நிலையில் தற்ற இந்த ஒரு உயிர் அணுக்கள் இதை போன்றுதான் பல தாவர என சத்தின் பொறிகள் எப்படி இயங்குகின்றதோ அதே போன்றுதான் இந்த ஒவ்வொரு உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணவின் சத்தினுடைய பொறிகள் இயங்கி உடலின் அமைப்புகள் இந்த வியூக தத்துவத்தை மகாபாரதப்போ நாம் காரம்பத்திலிருந்து இந்த உணவின் செடிகளில் ஒன்றுக்குள் ஒன்று மோதி அந்த பொறிகளின் விரிவடையின் இயக்கம் தான் நமக்குள் வருது. இந்த கரண்ட் உற்பத்தி செய்ய வேண்டாம் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஆக நமக்குள் இருக்கக்கூடிய பூமியின் சுழற்சிக்குள் இருக்கக்கூடிய காந்தம் இதை நெகட்டிவ் பாசிட்டிவ் மற்றவர்களோடு உராயப்படும் பூமியின் சுழற்சி வட்டம் வருகின்றது. ஆனால் அதுக்குள் உராயின் நிலைகள் வரும்போதுதான் காந்தத்தின் உற்பத்தியும் தனக்குள் வெப்பத்தின் தன்மையை உருப்பெறும் சக்திகள் அது பெறுகின்றது. இதை போன்ற ஒவ்வொரு நிலையும் ஏதான் அன்று வியாசகன் ஒன்று மரியாதை மூடனாக இருந்தாலும் அவனுக்குள் இத்த பெரிய ஆற்றல் எவ்வாறு பெற்றது என்கிற போது கடலிலே மீன் வாழும் நிலையில் அவன் மீனை வேட்டையாடி புசிப்பவனே அவன். ஆக மிருகங்கள் மற்றொன்றை ஈவு இறக்கம் என்று தனக்குள் கிடைத்தது என்று வேட்கின் நிறைவு கொண்டு அவன் கடலுக்குள் செல்லும் போது எதிர்பாராத புயலால் சிக்கப்படுகின்றான். இவன் கட்டுமரத்திலிருந்து வீழும் போது அவன் வீழ்ந்து உயிருக்காவலி தவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த உடல் இறந்துவிடும் என்றே தன் உடல் நினைவு அணைகள் அனைத்தும் அங்கு மறக்கப்படுகின்றது. ஆக இறந்து விடுவோமோ என்று உடலின் ஆசைகள் சென்று தன் உயிரின் தன்மை தன்னை தப்பித்துக் கொள்ள வேண்டும் இயக்க உணர்ச்சியின் தன்மை அவன் தூண்டி விண்ணை நோக்கி மேன் மேகினான் என்றான் நீர் கீழே. அதற்குள் தவித்து தத்தி மேலே வந்து தன் உணவின் தன்மை மீள வேண்டும் என்று இயக்கத்தை எண்ணி இயங்கும் போதுதான் அந்த இயக்கத்துக்குள் வானை நோக்கி எண்ணுகின்றார். ஏனென்றால் அந்த கதிரவன் காந்த அலைகள் இங்கே சூரியன் அதனுடைய அலைகள் நமக்கு படுகின்றது. ஒன்று இயக்க அலைகளோ தான் மீள வேண்டும் என்று உணர்ச்சியின் தன்மை தனக்குள் உந்தி அது ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது அவன் சிறிது நேரத்துக்குள் உடல் அனைத்தும் மறையும் தன். அதே போல எந்த மீனை அவன் வேட்டையாடினானோ அதே போல இப்போது நாம் டார்வின் மீன் என்று சொல்கின்றமே மனித என உடலுடன் காக்கும் உடல் கொண்டது கடல் வாழ் மீனுக்குள் அது ஒன்று. ஆனால் இதே போன்ற அந்த ஒரு மீன் இவனை காக்க அந்த அலைகடலிருந்து இவனை மீட்டி தரை கரை சேர்க்கின்றது. ஆனால் இவன் கரை போல இவனுக்கு உருவாகி அந்த நடுக்கலையை தத்தளித்து அதன் மேலே வீச்சிருந்து தன்னுடைய உயிரை காக்கும் உடலின் எண்ணத்தை வெயிலில் எங்கி எண்ணும் போதுதான் இதை போன்று இந்த உடலின் உணர்வுக்குள் தீயதை மாய்த்து ஒளியின் சுடராக பெற்ற துருவ நட்சத்திரத்தந்து வந்த ஒளிக்கதிர் இவன் ஈர்ப்புக்குள் பட்டு இந்த உணவின் நிறைவு கொண்டு மீ உலகம் இந்த துருவ நட்சத்திரம் ஆகும்போது அந்த அகசியம் அகம் என்பது ஒரு அணு. அணுக்குள் உணவின் தன்மை இயக்கி அந்த அணுவின் இயக்கத்தை தனக்குள் கண்டுணர்ந்து இந்த உணவின் சிற்றலையாக தனக்குள் மாற்றி உணவின் நிறைகள் ஒளிசரியமா தற்று பூமிக்கு வரும் துருவத்தின் ஆற்றலை தனக்குள் கவர்ந்து அறிவை ரசமா மாற்றி உணவின் ஒளியலையாக மாற்றிக்கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த உணவின் நிலை எந்த பேரமுமே கண்டுணர்ந்து உணவின் அலையாக வளர்த்ததோ அந்த உணவின் நிலைகள் தன்னை காக்க அதை எடுத்துக்கொண்ட உணவின் அதே வேகத்தின் தன்மை கொண்டு இந்த காந்த புலனின் நிலையில் அன்று அவருடைய நிலைகள் ஈர்க்கப்படுகின்றது. ஏனென்றால் கடல் வாழ்வர்கள் விடியும் நிலைகளை அந்த துருவத்தை பார்த்துதான் அறிந்து உணரும் நிலை. ஆகவே அடிக்கடி அவர்கள் துருவத்தை பார்த்து இந்த உணவின் தன்மைகள் அதிலிருந்த ஒரு அணுவின் தன்மைதான் இவனுக்குள் ஈர்க்கப்பட்டு இந்த உணவின் தன்மை உள்வடைந்து மீன்மொழியின் ஆற்றலினுடைய தன்மையும் உணவின் அணுக்களும் இந்த பூமிக்குள் நடக்கும் உணர்வின் இயக்கத்தையும் அந்த உணவின் தன்மை மகா பாடமாக சிருஷித்து இந்த உணவின் நிலைகள் பெற வேண்டும் என்று அந்த விஞ்ஞானி காட்டினார். ஆகவே இதை போல அவன் உடலுக்குள் வளைந்ததுதான் மகா பாரதம் என்பது. இந்த பூமிக்குள் வளைந்தது ஒன்றொன்றும் போர் முறைகள் ஒன்றுக்குள் ஒன்றை கவர்ந்து ஒன்றின் தன்மை இவ்வாறு வளர்ந்தது என்ற நிலை அதற்குள் மோதும் இயக்கத்தாலே இயங்கி பார்க்க வேண்டும் உணர்ச்சி நிலைகளை கண்ணை மையமாக வைத்து இந்த நினைவுகூர்ந்து பார்க்கும் ஒவ்வொரு பொருளும் மற்றவருடன் இணைத்து உணர்வின் பிணைப்பாக தன் ஞானத்தின் தன்மை கொண்டு காக்கும் நிறைகள் கொண்டு கண்ணன் கீதா உபதேசம் சொன்னான் என்று கீதை கண்ணின் நினை நடுநிலைமை வைத்து ஒன்றொன்றை பார்த்து ஒன்றுடன் கலந்து ஒன்றின் போர்மொழி காட்டி ஒன்றுக்குள் ஒன்று வளர்த்தும் ஒன்றுக்குள் ஒன்றும் தனக்குள் நினைப்பட்ட அந்த நிலையைத்தான் அந்த மகாபா கீதையின் தத்துவத்தை அந்த வியாசகர் ஒன்று மரியாதார். அவர் உடலுக்குள் இருந்து இத்தகைய தண்ணி அவர் வளர்த்தினார். இதை நாம் முதலில் தெளிவாக தெரிந்துகொள்ளும். இதெல்லாம் 3000 ஆண்டுகளுக்கு முன் கிடைத்த இச்செய்தி. இதற்கு முன்னாடி கிடைத்த நிறைவு வேறு. அது உங்களுக்குள் இந்த தியானத்தின் முறைகள் கொண்டு யாரால் எதை செய்தார் எந்த உணவின் தன்மை கொண்டு அதோ மெய் ஒளியை காண முடியும். இப்போ பிற்பகுதியில் நமக்கு ஊற்றிய உணவின் தன்மையை இங்கே நிலைத்திருக்கின்றன. முப்பகுதியில் அதற்கு முற்பகுதியில் சென்ற நிலைகள் அனைத்துமே விண்ணின் ஆற்றல் தட்டவர்கள். அவருடைய உணர்வின் ஆற்றல் மிக்க நிலைகள் இப்பிற்பகுதியில் கூட்டிய அந்த ஞானியின் அருளாற்றை பின்பற்றியதால் அதற்கு முற்பகுதியில் சேர்ந்த நிலையில் அது தொடர்ந்து அதன் ஒளியிலே நாம் சொல்ல முடியும். இதை அறிந்து கொண்டால் அதை நாம் அறிந்து கொள்ளும். இதன் அருகில் நமக்குள் வளர்த்துக் கொண்டால் அவன் அருகிலே நாம் அணுக முடியும் என்ற இந்த நிலையை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தறிய வேண்டிய நிலைகள். நாம் மனித வாழ்க்கை பெரிதல்ல. இந்த உடலை விட்டு நாம் சென்றால் நாம் எந்த நிலையில் நாம் பாசத்தால் வளர்த்திருந்தாலும் எனக்கு உதவி செய்தால் அவருடைய உடலை தான் சேரும். எனக்கு ஒருவன் துரோகம் செய்திருந்தால் அவருடைய உடலை தான் நிறைவேறும். வேதனையுடன் இறந்தால் வேதனை கொண்ட மனிதன் இருப்புக்குள் சென்று வேதனை உருவாக்கும் சரீரமாக தான் பரப்பேன். இதை கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். மகாபாரத போரின் தண்ணீர் கொண்டு உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு இருந்தது என்றதை மெய்வொழியின் உணர்வுடைய நிலைகள் நாம் மறைந்து வளர்ந்தால் மனிதனுக்கும் மனிதனான இந்த உடல் தட்டத்தின் அறிந்துணர்ந்த சந்தர்ப்பம் நம்மளுக்கு நிகழ்த்தியதும் மிக மிக உயர்ந்த நிலைகள். அதனை மனிதன் நாம் இன்று நாம் சிரமம் இல்லாத நாம் வாழ்கின்றோம். எப்படியும் சிரமத்தை சமாளிக்கும் பொருளாதாரம் உண்டு நல்ல உடலும் உண்டு என்ற இந்த நிலைகளையே விஞ்ஞானியின் அருளாற்றலை பெற்று இன்று விஞ்ஞான உலகத்தின் விஷயத்தில் நஞ்சித்தல் நச்சுத்தன்மையான நிலைகளிலிருந்து நம்மை விடுபட்டு மெய்முனவின் தன்மையை அடுத்த அழிவாசரியம் மனிதன் பிறந்த பின் சூரியன் எப்படி கோள்களா இருந்தாலும் மற்ற சூழல் வட்டத்தில் சிக்கிய பின் கோள்கள் ஆவியாக மாறிவிடும். ஆனால் சூரியானத்தின் இந்த உணர்வின் தன்மை மற்றதை ஆவியாக மாற்றி தன் உணர்வின் தன்மை சுழலாக மாற்றுவது போல இந்த பிரபஞ்சத்துக்குள் இருப்பது போல இந்த உடலின் தன்மை நாம் உயிரான நிலையை கொண்டு நாம் உடலை விட்டு சென்றத்தின் 10வது நிலை, சூரியனோ 9வது நிலை, நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் 10வது நிலை அடைந்து நாம் உணர்வின் தன்மையை நாம் இன்னொரு உடலின் தன்மை நாம் இருக்காதனும் அதை மாய்த்துவிட்டு அதிலிருந்து வரக்கூடிய விஷயத்தின் தன்மை என்றால் அவங்க வீலிக்கு தாழ்த்திவிட்டு தனக்குள் எடுத்துக் கொண்ட உணவின் தன்மையை அது ஒளியாக மாற்ற வேண்டும். நெருப்புக்குள் ஒரு பொருளை போட்டால் அவங்க வீலிக்கு இழக்கச் செய்து தன் ஒளியின் சுடராக வளர்வது போல நமக்குள் இத்தகைய தீமையுடைய நிலைகள் வந்தாலும் அது ஒளியின் சுடராக வாழ்ந்து ஒளியாக நாம் இந்த உடலில் எப்படி மகிழ்ச்சியுடன் இருக்கின்றோமோ தமக்கு பாதுகாப்பான நிலையை ஒளி சுடராக நமக்குள் நின்றும் இந்த கூட்டுக்குள் நின்று இந்த உடலுக்கு நின்று மகிழ்வது போல அந்த மகிழ்ச்சி தன்மை பெறும் தகுதியை மகாபாரதத்தின் யூக தத்துவமும் அந்த உணர்வு ஞானிகள் காட்டிய அந்த அருள் அடிப்படை அவர் உடலை விளைவித்த நிலை அந்த தனது சந்தர்ப்பம் அந்த வியாசனால் எடுக்கப்பட்ட அவன் ஏங்கி ஏங்கி நிலைகள் விண்ணை நோக்கி ஏறுவதும் அந்த ஏகி உணர்வுக்குள் காந்த புலன் ஆற்றல் பெறுவதும் அவருடைய சந்தர்ப்பம் அவன் மரண போராட்டத்தில் வரும்போதும் அவன் உடலுக்குள் இருந்த இருமுறை சூழ்ந்த நிலைகள் அனைத்தும் இழந்துவிட்டு தன்னை காக்க வேண்டும் உணர்வின் தன்மை ஓங்கி செலுத்தும் இந்த உணர்வுடன் காக்கும் உணர்வான அந்த மீனின் உணர்ச்சியாக தட்டி நிற்கும் போதுதான் இந்த இயக்க உணர்வு ஆற்றல் நிற்கும் நிலைகள் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற முடியும். அந்த ஆற்றல்தான் நாரதன் கலகப்பிரியன் என்று சொல்வது என்ன ரிஷியின் மகன் நாரதன். ஆக மனித உடலுக்குள் 6வது அறிவை 7வதாக சிருஷ்டித்து ஒளியின் தன்மை 8ஆக மாற்றி 8ன் தன்மை 9ஆக மாற்றி உடலை விட்டு சென்ற பின் தீயதி தன்னை அணுகாதபடி 10வது ஒளியும் சரியமாக தற்று விண்ணின் சச்சரம் 10வது. ஆக வெளியிலே வரும் மற்ற கோள்களின் ஆக்கிரமிப்பை இந்த 8ன் தன்மை வீழ்த்தி இதான் 18வது நாள் போர் என்று மகாபாரதத்தின் தத்துவத்தை காட்டப்பட்டது. ஆக 2 8 16 உடலுக்குள் 8 அந்த தீயதை ஒளியாக மாற்றி ஆனால் உடலை விட்டு சென்ற பின் 8 கோடி நாட்டு நிற்க உணவின் தன்மை மாய்த்து இந்த 8 8 16 ஆக 8 16 என்ற ஒளியின் சுடராக இன்று சென்றார்கள் என்ற நிலையில்தான் ரிஷி தத்துவம். இதையெல்லாம் நாம் கண்டு எல்லாம் காட்டுவார்கள் சாஸ்திரங்களை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் எல்லா நிலைகள் நாம் கண்டிருந்தாலும் அதை நாம் உணர்வார்கள் யாரும் இல்லை. ஆக அந்த உணத்தை நான் இதை பேசவில்லை, நான் பேசிட்டேன் என்று நீங்க தப்பு கணக்கு போட வேண்டாம். எனது குருநாதன் காட்டிய அறுவழிப்படி எந்த மெய்ஞானின் அறுவழியை சென்றமோ அந்த அறுவழியை பேசும்போதுதான் அதன் வழிப்படையை உங்களுக்குள் ஆற்றல் உங்களுக்கு பேசும் இந்த நிலைகளும் எனக்குள் அந்த ஆற்றல் தருகிறது. இந்த ஆற்றலின் நிலைகள் உங்களுக்குள் பதிவாகின்றது. இதை நினைவோம்பி இது தர வேண்டும் என்று ஊக்கத்தை உங்களுக்குள் கூட்டிக் கொண்டார். எப்படி அந்த யாசகன் தன் மாயின் நிலைகள் வந்து இந்த உடலை மறந்து மீவொழி பெற வேண்டும் என்று காக்கும் உணவை எடுத்தாலும் எப்போ வாழ்க்கையில் வரப்போ கடல் கடந்த இன்னரின் நிலையை மறந்து மெய்மொழியின் தன்மை கொண்டு இந்த உணவை காக்கும் எண்ணத்தை கொண்டு இந்த உணவின் தன்மையை நீங்க தியானிக்கும் நிறைதான் சூரியனின் காந்த புலன்கள் உங்களுக்குள் ஆற்றல் மிக்க நிறைய உங்க காக்கும் உணர்வு கொண்டு எங்கும் 16 என்ற நிலை கொண்டு இந்த மனித வாழ்க்கையில் நம்ம இழுசூழ்ந்து நிலையும் நிலைகளை இதையும் வீழ்த்தி அறிந்துணர்ந்து செய்யும் மன உறுதியின் தன்மை கூட்டும் நிலைதான் தியானம். ஆக அன்று அவன் செய்து கொண்டது என்ன, தன் இருளின் நிலைகள் உடல் அழிகின்றது, இந்த நிலை உடையை பற்றி என்னவில்லை, இது அழை என்னை தன்னை காக்க வேண்டும் என்று உணர்வு எண்ணி இருக்கும்போது அது காக்கும் உணர்வாக ஒளியும் சுடராக இன்னும் 16 என்ற ஒளி சரீரத்தை பெற்றான். இது அவனுடைய சொல்ல இதே போன்றுதான் அன்று வான்மீகி எடுத்துக்கொண்டாலும் இதெல்லாம் 3000 ஆண்டுகளுக்குள் நடந்த நிகழ்ச்சி. அவர்கள் உணர்த்திய நிலைகள் தான் அரசர்கள் கைப்பற்றி நம்மை அறியாதபடி அதாவது ராமனை எடுத்துக்கொண்டால் அசுவமேத யாகம் என்ற நிலைகள் கொண்டு பல உணரும் உயிரணிகளை பலியிடப்பட்டு ஒவ்வொரு குணத்தின் தன்மை உணர்வு எண்ணங்களை அறி இடப்பட்டு இந்த ராம ஜென்ம பூமி என்று இதை போன்ற ராமாயணத்தின் அன்று வான்மீகி எழுதிய சரித்திரத்தை சாதாரண மனிதனுடைய நிலைகள் கதைகளாக எழுதப்பட்டு ராமனுடைய வலிமை என்ற நிலைகள் கொண்டு பல உயிர்கள் பலியிடப்பட்டு மனித உடலுக்குள் பெருகும் நிலையில் மனிதனொட்டி செல்லும் போது உணர்வின் ஆற்றலை பெற்று தன் அரசாட்சிக்கு மந்திர ஒளிகள் கொண்டு தான் சிருஷ்டித்த நிலையில் தான் அன்று அசுவமேதையாகும். அதன் பின் வந்த அரசர்கள் அனைத்துமே தன் வெற்றிக்கு அறிகுறி வர வேண்டும் என்றால் இது போன்ற பல உயிர்களை பலியிடப்பட்டு பல உணர்வின் யாகத்தீவிரம் மூட்டி அதன் வழிகொண்டு தனக்குள் அடிக்கும் உணர்வின் தன்மையை என்ன ஏவலின் தன்மையை தனக்குள் வளர்த்து போர்முறைகளுக்கு பயன்படுத்ததால் ராமன் சாந்தமானவன் ராமன் தெய்வமாக்குவன் என்று அவன் சொன்னாலும் அவன் ராவனை பற்றி சொன்ன அந்த வாணியின் சரித்திரத்தை அவன் கண்ட உண்மை திரிவு காட்டி அரசன் தன் சுகபோகங்களுக்கு ராமாயண காவியத்தை காட்டி அவன் உயர்வான எண்ணங்கள் ஊட்டி அதன் தரை மறுவிலை மக்களை அடிமைப்படுத்தி நம் எரியாமல் எழுநிலைகளுக்கு சென்ற மதத்தின் அடிப்படை போர்முறைகளை உண்டாக்கி சென்றான் அங்குதான் இன்று ராம ஜென்ம பூமி என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த உணர்வு நிலைகள் நீங்க உணர்ந்தால் இந்த மெய் உணர்வை நீங்க அறிந்து கொள்ளலாம். கடந்த கால நிலைகளிலிருந்து இன்று விஞ்ஞான உலகம் மனிதனுடைய சிந்தனைகள் அனைத்தும் முழுமையும் அழித்துவிடும் நிலைக்கு வந்துவிட்டது. இதுல இருந்து காக்கும் உணர்வின் ஆற்றலை பெறுவதற்கு உங்களை நீங்க நம்ப வேண்டும். நீங்க என்னும் உணர்வின் நிலைகள் உயிர் உங்கள் உயிர் பிரம்மாதம் என்று சிருஷ்டிக்கின்றது. அதே போன்றுதான் அறியாத ஒன்று கொண்ட வான்மீகியின் தத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்குள் நினைவை வைத்துக் கொள்ளுங்கள். அன்று வான்மீகி அவன் எப்பொழுதும் வேட்டையாடு வந்தான் திருதூரை இறக்கமற்று தாக்குவோம் தான் அவன். ஆனால் பிறருடைய நரிகள் கொள்ளையடிப்பவன் தான் ராமன், யாரு வான்மீகி. ஆக அவன் வேட்டையாடி அவன் தொழில் நடத்தி வந்தாலும் இறக்கமற்ற உணர்வுகள் தனக்குள் வளர்த்து வந்தாலும் தன் இனமான குழந்தைகளிடம் தன் இனத்தில் தன் இணையுடன் பணிந்த குழந்தைகளிடம் பாசத்தை செலுத்தும். அவனிடத்திலும் இந்த பாச உணர்வுகள் உண்டு. இப்படி பழிந்து கொண்ட இந்த உணர்வின் ஆற்றமிக்க இச்சக்தியைத்தான் அன்று மெஞ்ஞானிகள் அந்த உணவின் தன்மை அங்கே தன் பாசத்துடன் இருந்த அந்த அந்த வான்மீகி அந்த வேடன் வான்மீகி என்று பின்னாடிதான் வந்தது. அந்த வேடனுக்கு தன் குழந்தையுடைய பாசம் வேட்டையாடி வேடையாண்டு வந்த அந்த வேடனுக்கு இவ்வளவு பெரிய ஆற்று ராமாயணத்த காவியத்தை எழுதக்கூடிய திறன் எப்படி வந்தது? அதுவும் சந்தர்ப்பம் தான். இப்போ நீங்களும் தன் துன்பத்தின் எல்லை கடந்து இருக்கும்போது துன்பத்தை எப்படி சாமியிட்ட சொல்லியாத ஆசை வாங்கி போகலாம் என்று இதுவும் சந்தர்ப்பம் தான். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் மெய்ஞானியின் அருளாற்றல் உங்களுக்குள் துணிக்க செய்து மெய்ஞானிகள் இப்படி அந்த துன்பத்தை போக்க அந்த உணர்வின் சந்தர்ப்பம் எடுத்துக்கொண்டு அந்த உணர்வின் எடுத்துக்கொண்டார்களோ இதே போலதான் உங்க துன்பத்தை நீக்க மெய்ஞானிகள் இந்த இருள் நீக்கி எடுத்துக்கொண்டு உணர்வின் ஆற்றல் மிக்க சக்திகள் உங்களுக்குள் வினை செய்வதற்கு இந்த உபதேச அருளித்துகள் உங்களுக்குள் ஆற்றல் மிக்க நிலைகள் உருவாக்கவும் இது சந்தர்ப்பம். இதுவும் உங்களுக்கு சந்தர்ப்பம் தான். இப்படி சப்தரிஷி மண்டலங்கள் அளந்து துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய நரிகள் இந்த உணர்வின் ஈர்ப்பால் அங்கு கவரப்பட்டு அந்த வியாசனம் தனக்குள் ஆற்றல் பெற்றாலும் இதை போல துன்பத்தை தடைப்பதற்கு நீங்க வரும்போது அந்த மெய்ஞானியின் அருள் ஆற்றலின் வித்துகளை உங்களுக்குள் உணர்வாக தூண்டச் செய்து இந்த உணர்வின் அமுது சுருதி உங்க நிறைவு உமிழ்நீராக சுரக்கச் செய்து இந்த உணர்வு ஆற்றல் மிக்க நிறைவு உங்களுக்குள் வித்தாக விளையும் ஆற்றலை பிறகு செய்யும் நிலை. ஆக இதை நீங்க நினைவுபடுத்தும் போது உங்க துன்பத்தை தடுக்கும் உணர்வுகள் உங்களுக்குள் இயக்கு மாற்றம் தரும் தகுதிக்கிற நிலை செய்யுது. ஆக இந்த சந்தர்ப்பத்தாலே இதுவும் உங்க சந்தர்ப்பம் தான். இங்கு வந்தோர் அனைவருடைய நிலைகள் இதை போன்ற சீரான நிலைகள் தான் இருளிய நிலைகள் நீக்கிவிட்டு மெய் ஒளியை தான் தருவோம் மெய் ஒளியின் நிகழ்வுக்குள் இருள் மறையும் என்ற உணர்வு ஓங்கி வளர்த்தால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சந்தங்கள் துன்பங்களும் சங்கடங்களும் நீங்கி உயர்ந்த எண்ணத்தின் ஒளியின் சுழல் உங்களுக்குள் வளர இது வரும். ஆக இந்த உதவ வேண்டும் என்ற நிலைகள் கொண்டுதான் இப்போது நீங்கள் ஆண்டவனை வணங்குவது போல நாம் உங்களை ஆண்டவனாக வணங்கி உங்க உயிரை ஆண்டு கொண்டிருக்கும் ஈசனாக மதித்து நான் இன்னும் இந்த உணர்வின் சுவாச அலைகள் நீங்க சுவாசிக்கும் போது பேராண்ட திரு அமுதாக அந்த ஈசனுக்கு அந்த அபிஷேகம் நடத்தப்படி நடத்து கொண்டிருக்கின்றேன். ஆக அந்த அபிஷேகத்தின் தன்மை உங்களுக்குள் வீட்டிலிருந்து நல்லுணர்வு ஊட்டம் அந்த நல்ல தெய்வங்களுக்கு அந்த மகிழ்ச்சி ஊட்டம் செய்திகளே அங்கே நடக்கின்றது. அதை அனைத்தும் தாங்கி உடலான நிறைகளுக்கு இது அமுதாக சேர்க்கப்படும் போது அந்த அமுதும் தன்மை சக்தியாக சேர்ந்து ஆகவே உங்களுக்கு நான் பிரார்த்தனையின் நிலைகளும் இன்று நீ ஆலயங்களைச் சென்று அபிஷேகம் செய்வது போல உங்க உயிரை ஈசனாக மதித்து அந்த உணவின் ஆற்றமிக்க ஞானியின் அருள் அமுதுகள் உங்களுக்கு தெளிவூட்டும் தெளிவின் உணர்வு சத்தாக எப்படி சந்தனமும் மலரும் அது தன்னுடைய உணவின் ஆற்றல் மகிழ்ச்சி ஊட்டும் நிலைகள் வருகின்றதோ இதைப் போல மனித உணவின் நிலையை மகிழ்வூட்டும் உணவின் தனக்குள் எடுத்து வளர்ந்து தீயதை நீக்கிவிட்டு மகிழ்ச்சி நிலை கிடந்து தனக்குள் ஒளியின் சுழலாக மாற்றிய அந்த மெய்ஞானின் உணர்வு நலையை உங்களுக்குள் சுவாசிக்க செய்து இந்த சந்தர்ப்பத்தை உங்க உடல் உணர்வுக்குள் அதை சேர்க்க செய்து மகிழ்விக்கும் உணர்ச்சி நீங்க பெறும் தகுதிக்கு உங்களுக்குள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்க ஆண்டவனுக்கு இந்த அபிஷேகம் நடக்க வேண்டும் என்று உங்க உயிரையும் ஆண்டு கொண்டிருக்கும் ஈசனாக நீங்க மதித்து நம்ம யாழ்வும் அவனே கொடுப்பதை படைப்பதும் அவனே நம்ம படைத்ததை நமக்குள் செயல்படுத்துவதும் அவனே அதை என்று எண்ணி அந்த மெய் ஒளியின் சுடரை அவனுக்குள் ஈட்டி அந்த மகிழ்ச்சி உணர்வின் உணர்வாக எனக்குள் வளர வேண்டும் என்று இயற்கையுடன் நீங்க இருக்கும்போது இந்த உணர்வு ஆற்றமிக்க நிலைகள் உங்களுக்குள் வளரும். ஏனென்றால் நாம் ஒன்றுமில்லாத நாடாக்களை பரிசீகிறோம் அந்த உணர்வை தேய்த்து காண்ட ஊசிகளை பொடும்போது அந்த மகிழ்ச்சியால் நம்மை தலையாட்ட வைக்கின்றது ரசிக்க செய்கிறோம். ஆக இதை போன்று ஒன்றுமறியாத மற்ற உயிரினங்களிடம் நாம் அந்த மகிழ்ச்சி உணர்வில் நாம் ஊட்டப்படும் போது அந்த மகிழ்ச்சி நிலைகள் அந்த தயவு செய்து அவளை கொஞ்சம் அந்த குழந்தை எங்க வெளியில கொண்டு வச்சுக்கணும் நம்ம நேரங்களை கட்டுப்படுத்தவும் இல்லாம அது இதை போன்ற நிலைகளை அது உருவரச் செய்கின்றது. இதை போல நாம் நாடாக்கள் பேசுவது போல நாம் வளர்க்கும் மரம் செடி கொடிகள் அந்தாலும் மனிதனுக்குள் வளர்த்து கொண்ட இந்த உணர்வின் ஆற்றல் நாம் பேசும் மொழியுடைய அதுக்குள் காந்தங்கள் பட்டால் அதனுடைய நாம் எப்படி மகிழ்கின்றோமோ அந்த தாவர இனச்சத்துக்குள் மூடிது அந்த மகிழ்ச்சி உணர்வின் தன்னை தான் சுவாசித்து அந்த உணர்வின் நிலையாக அதுவும் வளரும். நாங்கள் இதை எதையும் ஒன்றுடன் ஒன்று நாம் ஒன்று இயக்கின்றோம். சூரியன் எப்படி மற்ற உணர்வின் நிலைகள் இயக்கப்பட்டு ஒருவரை செய்கின்றதோ இதே போலதான் மனிதன் ஆற்றல் மிக்க இந்த உணர்வின் என்ன அறைகள் கொண்டு நாம் இயக்கும் ஆற்றலின் நிலையை நமக்குள் வளர்த்துக் கொள்ளும். அந்த வளர்த்துக் கொண்ட இந்த நிலையைத்தான் நாம் பெரும் நிலையான நிலையை கொண்டு மனிதனான பின் நாம் பிரம்மாவை சிறப்பிடித்தான். ஆறாவது அறிவின் தன்மையை நாம் நினைத்ததை நாம் சிருஷ்டிக்க முடியும். மெய் ஒளியின் தன்மை நமக்குள் ஆற்றல் மிக்க நிலைகள் கொண்டு நமக்குள் சிருஷ்டிக்கு மண்ணை கற்றவர்கள் சரீரம் என்ற நிலையை உங்களுக்குள் மனிதனுடைய தலைவி நாம் திறந்தது நாம் இத்தகைய நிலையும் அனைத்தும் உணரக்கூடிய நிலைகள் பெற்றோம் என்ற பெரும் அதாவது பேரானந்தப்பட்டு பேரானந்த நிலை பெரும் நிலையாக அந்த மெய்ஞானிகள் காட்சி அறுவடி உங்களுக்கும் கிட்ட வேண்டும் என்ற உணவின் செல்களைத்தான் உங்களுக்குள் பதிவு செய்கிறோம்.